கடந்த வாரத்துல என் மனசுல நம்ம யோவான் வசனத்தை படித்து முடித்த பின்பு இருந்த ஒரு ஒரு டாபிக், என் மனசுல ரொம்ப நான் சிந்திச்சு கொண்டிருந்த ஒரு சில ஒரு விஷயத்த நான் இந்த நாள்ல ஷேர் பண்ணலாம்னு நான் நினைச்சிருக்கேன். நான் அநேக காரியங்களை கத்துக்கிட்டேன். ஜபத்தை பத்தி இந்த நாள்ல பேசலாம், ஜபத்தை பத்தி நம்ம படிச்சுக்கலாம். நான் சில காரியங்களை என்னுடைய வாழ்க்கையை மாத்தும்படிக்கு, என்னுடைய ஜப வாழ்க்கையை மாத்தும்படிக்கு சில காரியங்களை நான் படித்துக்கொண்டேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் இந்த வாரத்தில் நான் நினச்சிட்டு இருந்தேன். இயேசு வந்து போன வாரம் நம்ம படித்த வசனத்தில், போன வாரம் இல்லை அதுக்கு முந்தின வாரம் படித்த வசனத்தில், நான் செய்கிற என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியையிலும் பெரிய கிரியை செய்வான் அப்படின்னார் இல்லைங்களா. அது வந்து அற்புத அடையாளங்களை குறிக்கலன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து கிளியராகவே பெரிய கிரியைகள்னும் போதே நிறைய உதாரணங்களை பைபிள்ல இருந்து எடுத்து பார்க்கலாம். அந்த பிசாசு ஓட்டும் போது இதை குறித்து நீங்க சந்தோஷப்படாதீங்க, பரலோகத்துல உங்க பேர் எழுதுறதை பத்தி சந்தோஷப்படுங்க. இன்னொருத்தன் ஒருத்தர் சப்பானியா இருக்கான், அவன் சப்பானியா இருக்கும் போது அவங்ககிட்ட பரிசேயர்கிட்ட என்ன கேட்கிறாரு, இவனை எழுந்து நடுன்னு சொல்றது பெருசா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது பெருசா? எது பெருசு? பாவங்கள் மன்னிக்கப்படுறதுன்னு சொல்றது இதுதான் பெருசு. ஏன்னா அது கடவுள்னால மட்டும்தான் செய்ய முடியும், அதுதான் பெரிய கிரியை. அவர் ஆவிக்குரிய இதை கேட்கல, அவரு அற்புத அடையாளங்களை பத்தி சொல்லல, ஆவிக்குரிய அற்புதங்கள். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுவது, ஒரு ஆத்துமா பரலோகத்துக்காக ரட்சிக்கப்படுற கிரியைகளை தான் அவர் சொல்றாரு. இதை பார்க்கும்போது அந்த அவர் செய்ததை விட பெரியதை நம்ம செய்ய முடியும் அப்படின்ற ப்ராமிஸ் அவர் கொடுத்திருக்காரு. அது கொடுத்துருக்கும் போது இப்பெல்லாம் ப்ராமிஸ் எங்கேயாவது பார்த்தோம்னா அதை படிச்சுட்டு போயிடுற மாதிரி இல்லை. எங்கேயாவது ஒரு 100 ரூபாய் நோட்டை பார்த்தோம்னா சும்மா மெரிச்சிட்டா போயிடுறோம் நம்ம. அந்த மாதிரி பைபிள் ஒரு ப்ராமிஸை பார்த்தோம்னா அதை சும்மா விட்டுறக்கூடாது. அது எப்படியாவது அது எப்படி எப்படி எப்படின்ற மாதிரி நம்ம அதை பார்க்க பார்த்து கத்துக்கணும். இதை பார்க்கும்போது சீஷருங்க அதை செஞ்சாங்க செஞ்சாங்களா இல்லையா நம்ம பார்த்தோம். அவங்க செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து தன் 3.5 வருஷம் வாழ்க்கையில அவர் எத்தனை பேரை தான் சீஷராக்க முடிஞ்சிச்சு? மிஞ்சு மிஞ்சு போனா 500 பேர். பேதுரு எந்திரிச்சு பெந்தகோஸ் நாள்ல பேசுறாரு, 3000 பேர் ஒரே சேர்மன்ல ஆனாங்க. அவங்க எப்படி செய்ய முடிஞ்சிச்சு? அதுக்கு ரகசியம் அவர் அடுத்த வசனத்திலேயே சொல்றாரு, என் நாமத்தில நீங்க எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னாரு. அதை பார்க்கும்போது சீசருங்க எப்படி செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பார்க்கும்போது அது மாத்திரம் இல்லாம சரித்திரத்துல வரலாறுல நமக்கு வரலாறு நம்ம பார்க்கணும் ரொம்ப முக்கியமா. பைபிளுக்கு அடுத்தது வரலாறு நம்ம பார்க்கணும். வரலாறுல அந்த ரெஃபர்மேஷன் டைம்ல பியூரிட்டன்ஸ் சில பேர் இருக்காங்க. பியூரிட்டன்ஸ்னா அந்த ரெஃபர்மேஷனுக்கு அடுத்தபடி வந்த மனிதர்கள், மாபெரிய மனிதர்கள் பியூரிட்டன்ஸ். அவங்க தான் அமெரிக்காவை ஃபவுண்ட் பண்ணது, அமெரிக்காவை ஆரம்பிச்சு வச்சதே அவங்க தான் பியூரிட்டன்ஸ்ன்றவங்க. அந்த நாடு அவ்வளோ செழிப்பா வந்ததுக்கு அவங்கனாலதான், அவங்க அந்த மாதிரி ஃபவுண்டேஷனை போட்டு விட்டது. அதுக்கப்புறம் கெட்டு சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கு இப்போ. அவங்களுடைய கொள்கைகள்லாம் விட்டதுனால அந்த பியூரிட்டன்ஸ்ன்றவங்க பெரிய பெரிய பக்திமான்க, ரெஃபர்மேஷன்னால வந்தவங்க. இதை பார்க்கும்போது அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல முதல்ல சீஷர்களை எடுத்துக்குவோம். அவங்க எப்படி அந்த கிரியைகளை செய்ய முடிஞ்சிச்சு? இயேசுவை விட பெரிய கிரியைகள் அவனால எப்படி செய்ய முடிஞ்சிச்சுன்னு பார்க்கும்போது அப்போஸ்தல நடவடிக்கைகள் 6:4 என்ன போட்டிருக்குன்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு சபையில. சபை வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்ம என்ன பார்க்க முடியும்னா, அந்த மனுஷனுக்கு எது முக்கியப்படுத்துறான் அந்த மனுஷன், ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில தான் எது முக்கியப்படுத்துறான். அவங்க அவங்கள என்ன அவ்வளோ வித்தியாசமா இருந்துச்சு அந்த சீஷருங்கள, அவ்வளோ பெரிய காரியங்க அவங்க செய்து சாதித்ததுக்கு. உலகத்தையே தலைகீழா மாத்துல அவங்க, இயேசு போன பிறகு உலகத்தையே தலைகீழா மாத்துனாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஏற்படணும். அவங்க மாத்தினதுக்கு எது அவங்க முக்கியம் கொடுத்தாங்க, அவங்களுடைய ப்ரையாரிட்டி என்ன, எதுக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னும் போது அங்க என்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல அந்த மத்த மதத்துல இருந்து கன்வெர்ட் ஆன விதவைங்க சில பேர் இருந்தாங்க, எலனிஸ்டிக் ஜூஸ் அவங்க இருந்தாங்க. மிச்ச யூதருங்க, யூத விதவைங்க இருந்தாங்க. இந்த சாப்பாடு கூட எல்லாரும் ஒரே குடும்பமா அங்க வந்துட்டாங்க இல்லைங்களா, எல்லாம் அத்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டாங்க. அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, யூத விதவைகளுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். இவங்களுக்கு ஒருவேளை 2 கபாப் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு கபாப். அதுக்கு ஒரே கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு, எங்களை யாரும் சரியா கவனிக்கிறது இல்ல அப்படின்னு அப்போஸ்தலர்கிட்ட வந்து, அவங்க ஊழியத்துல இருக்காங்க அவங்க கிட்ட ஒரே கம்ப்ளைண்ட், எங்களுக்கு யாரும் சரியா சாப்பாடு போடுறது இல்ல, சரியா கவனிக்கிறது இல்ல. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, ஐயோ இந்த மாதிரி நாங்களே எல்லாருக்கும் கபாப் கொடுக்கறோம்னு அவங்க சொல்லல. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தேவ வசன ஊழியத்தை விட்டு விட்டு உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு சரி வராது, ஆகவே நீங்க ஒரு சில மனிதர்களை நீங்க தெரிந்து கொண்டு, நீங்க நல்ல ஆவி இருக்கிறவங்க வல்லமையா இருக்கிறவங்க விசுவாசிகளா தெரிந்து கொண்டு அவங்களுக்கு இந்த ஊழியத்தை கொடுங்க, அதனாலதான் டீக்கன்ஸ் என்ற ஒரு பதவி சபையில ஏற்பட்டுச்சு. டீக்கன்ஸ் அவங்க என்ன செய்வாங்கன்னா, உலக பிரகாரமான சபைக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான உலக பிரகாரமான தேவைகளை காரியங்களை சபையில கவனிக்கிறவங்க பேர் தான் டீக்கன்ஸ் என்ற ஒரு பதவி. அப்படிதான் ஏற்பட்டுச்சு. ரெண்டு பதவி தான் பைபிள்ல இருக்கு, பாஸ்டர்ஸ் என்ற பதவி, டீக்கன்ஸ் என்ற பதவி. இது ரெண்டு தான் சபைகள்ல இருக்கு, நம்ம சபைகள்லாம் இருக்கு. மற்ற சர்ச்சுங்களா எடுத்தோம்னா டீக்கன்ஸ் பாஸ்டர்ஸ் தான் இருக்கிறது ரெண்டு பேர். உலக பிரகாரமான காரியங்களை பார்த்துக்கிட்டு ஒரு ஏற்படுத்தாங்க. ஆனா அவங்களை பத்தி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா, இதான் அவங்க சொன்ன வசனம், நாங்களோ நீங்க அவங்க இது பண்ணட்டும், ஆனா நாங்களோ எங்களுடைய ப்ரையாரிட்டி என்னன்னா ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தின் ஊழியத்திலும் தரித்திருப்போம். ரெண்டு காரியம் தான் அவங்களுக்கு ப்ரையாரிட்டியா இருந்துச்சு. அவங்க எல்லாம் அது இதுன்னு பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டு இல்ல, அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது முதலாவது ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தின் ஊழியத்துக்கு எங்களை டிவோட் பண்ணுவோம், எங்களை முழுசா ஒப்பு கொடுப்போம் அப்படின்னாங்க. அதான் அவங்களுடைய சீக்ரெட். முதல் நூற்றாண்டு சபை அவ்வளோ பெரிய காரியங்களை அச்சீவ் பண்ணதுக்கு, அவ்வளோ உலகத்தையே தலைகீழா மாத்தினதுக்கு என்ன காரணம்னா, அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. எதுக்கு? ஜபம் பண்ணுவதற்கும் தேவ வசனத்தின் ஊழியத்துக்கும் அவங்க ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா ஜபம் பண்ணாங்க, ஜபம் பண்ணாங்க, கட்டணம் அசைஞ்சிச்சு, ஜபம் பண்ணாங்க, ஊழியம் பெருகுச்சு, ஜபம் பண்ணாங்க, ஆத்தம சேர்க்கப்பட்டாங்க, ஜபம் 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 ஜபம்னு வருது. இந்த ஜபத்துக்கு அவங்க கொடுத்த முக்கியத்துவத்தை நான் வலியுறுத்த பாக்குறேன். உங்களுக்கு ரொம்ப முக்கியம், நம்ம நமக்கு மத்தியில கர்த்தர் செயல்படணும், வல்லமையான காரியங்கள், அதிசயமான காரியங்கள் கர்த்தருடைய கரணம் மத்தியில பார்க்கணும்னா ஒரு ஜபிக்கிற சபையாக நம்ம மாறினாதான் உண்டு. புரியுதுங்களா? அது அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஜபத்துக்கு அவங்க. அது மாத்திரம் இல்லாம சீர்திருத்தவாதிகள், பியூரிட்டன்ஸ், ரெஃபர்மேஷன்ஸ் நான் சொல்லும் போது அவங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கர்த்தர்னால ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அவங்க. ஏன்னா அவங்க இருக்கிற இடங்கள்ல பெரிய பெரிய அதிசயங்கள் நடக்கும். கோடிக்கணக்கான ஜனங்க கிறிஸ்து கிட்ட வந்தாங்க, கோடிக்கணக்கான ஜனங்க. சபைகள்லாம் எல்லா இடத்துலயும் பெருக ஆரம்பிச்சிச்சு, சுவிசேஷம் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஏன் அவங்க அவ்வளோ அவங்க ஏன் அவ்வளவு விசேஷம்? அவங்க டைம்ல 18th 17th நூற்றாண்டுல ஏன் அவ்வளவு பெரிய காரியங்களை, இயேசுவோட பெரிய காரியங்கள் செஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அங்கேயும் ஆராய்ந்து பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு சீர்திருத்த ஆரம்பிச்ச மார்ட்டின் லூத்தர் ஒரு இடத்து ஒரு டைம்ல அவர் என்ன சொன்னாருன்னா, நாளைக்கு எனக்கு ரொம்ப வேலை இருக்க போகுது, ரொம்ப வேலை இருக்குது, அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, ரொம்ப தலைக்கு மேல வேலையா நாளைக்கு எனக்கு, அதனால நான் என்ன பண்ண போறேன், 2 hours ஜபிக்கிற பதில் நான் நாளைக்கு 3 hours ஜபிக்க போறேன், அப்பதான் என் வேலையெல்லாம் நான் சரியா முடிக்க முடியும் அப்படின்னு. நம்ம என்ன செய்யறது? ரொம்ப வேலை இருந்துச்சுன்னா ஜபத்தை மூட்டை கட்டி வச்சிரு, அதை பாத்துக்கலாம், செய்யலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், அது நாளைக்கு செஞ்சுக்கலாம். ஜபத்துக்கு நம்ம கொடுக்கற மதிப்பு என்னன்னா நாளைக்கு செஞ்சுக்கலாம். நம்ம எக்ஸசைஸுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா, எக்ஸசைஸ் எப்பப்பா வெயிட் எப்பப்பா குறைக்க போறேன்னா நாளிலேருந்து நான் எந்திரிச்சு ஓட போறேன், நாளைக்கு நான் மாறிடுவேன், நாளைக்கு காலில் 5 மணிக்கு எந்திரிச்சு நான் எக்ஸசைஸ் பண்ண போறேன், வெயிட்லாம் போட்டுக்கிச்சு நாளைக்கு. அந்த மாதிரி ஜபத்தையும் அந்த மாதிரி நாளைக்கு நான் மாறி நாளிலேருந்து ஜபிக்க போறேன்னு வச்சிருக்கோம். அப்படி அவங்க இருக்கல, கர்த்தர் அவ்வளவு வல்லமையா அவங்க ஆசீர்வதிச்சதுக்கு தான் காரணம். இன்னொன்னு, ஜான் நாக்ஸ்னு ஒருத்தர் இருந்தார் ஸ்காட்லாண்ட்ல, அவருடைய மருமகன் ஜான் வெல்ஷன். அவர் வந்து உன்னால யோசிக்க முடியுமா தெரியல, அவங்க வைஃப் அவரை பத்தி சொல்லுது. வைஃப் சொன்னச்சுன்னா ரொம்ப விசேஷம். நான் என்னை பத்தி ஏதாவது சொல்லிக்கலாம், என்னை பத்தி உண்மையா ரொம்ப விஷயம் தெரிஞ்சது என் வைஃப் தான், என் வைஃப் கிட்ட தான் கேட்டுக்கணும். அது சொல்லிச்சுன்னா ரொம்ப விஷயம், ஏன்னா வைஃப் கொடுக்குற சாட்சி ரொம்ப உண்மையான சாட்சி. ஏன்னா இங்க எவ்வளவுனா நாடகம் போட்டுடலாம் நானு, ஆனா வைஃப் வீட்டுல என்ன, ஏன்னா என் கூட இருந்து என்ன ஒவ்வொரு நிமிஷமும் பாத்துக்கிட்டு இருந்து அது சொல்லுச்சுன்னா ரொம்ப விசேஷம் இல்லைங்களா. அவங்க வைஃப் சொல்லுது ஜான் வெல்ஷ பத்தி என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் 7 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஜபம் பண்ணுவாராம், 7 hours. நம்ம ட்ரை யாரும் ட்ரை கூட பண்ணிடாதீங்க, மயக்கம் அடிச்சு விழுந்துருவீங்க. 7 மணி நேரம் ஜபம் பண்ணுவாராம். அது சொல்லுமா, நடு நைட்ல மனுஷன் எந்திரிச்சு பெட்ல இருந்து எந்திரிச்சு போய் அங்க குளிர்னா குளிர், பெட்ல இருந்து வெளியே வந்தாவே கோல்ட் ஆயிரும், பனி, அந்த மாதிரி பனியில போய் வெளியே போய் அந்த ரூம்ல ஃபார்ம் ஹவுஸ்ல வெளியே போய் உட்காந்துட்டு அந்த ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு ஜபம் பண்ணுவாராம். அது பின்னாடி பின்னாடி தேடிக்கிட்டு வருமா, தேடிக்கிட்டு வந்து அது உள்ள போறதுக்கு அவ்வளவு தைரியம் இருக்காதான், ஏன்னா அங்க போனா அப்படியே கொதிக்கிற மாதிரி தெரியுமா, அவரு உள்ள போறதுக்கு அவ்வளவு வெளியே நின்றுகிட்டு ஹனி, உங்களை அப்படித்தானே கூப்பிட்டுவாங்க, ஹனி உங்களுக்கு ஜுரம் பிடிச்சுக்க போகுது, உடம்பு சரியில்லாம போக போகுது, தயவு செய்து வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, வாங்க படுத்துக்கங்கன்னு கூப்பிட்டுச்சுன்னா, என் அருமையான மனைவிய எனக்கு 3000 ஆத்துமாங்க இருக்காங்க, ஒரு சபையில 3000 ஆத்துமாங்க இருந்தாங்க, 3000 ஆத்துமாங்க இருக்காங்க, அவங்களுடைய ஆத்தும நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல, சாத்தான் யாரை சோதிச்சு அழிக்கணும்னு பாக்குறான்னு தெரியல, அவங்க ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜபி பண்ணோம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் பேரையும் வச்சு ஜபம் பண்ணுவார் 7 மணி நேரம். அவங்க எல்லாம் இதனாலதான் அவங்க அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, இதனாலதான் அவ்வளவு பெரிய சபை, அவ்வளவு பெரிய எழுப்புதல், கர்த்தருடைய ஆவி வல்லமையா வேலை செஞ சொல்லி காரணம் இதனாலதான். சீர்திருத்தவாதிகள் ஒரு ரெண்டு பேரை பத்தி தான் சொல்லியிருக்கேன், இவங்க எல்லாம் அப்படித்தான் மகத்தா ஜப வீரருங்க, அவங்க எல்லாம் மகத்தா. இங்க பண்ற ஜபம் மாதிரி இல்ல, இதெல்லாம் சத்தியமும் இல்ல, அங்க செய்யற ஜபம் எல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் சரியில்லை, புரியுதுங்களா? இத பார்க்கும் போது இன்னைக்கு அந்த ஜபத்தின் முக்கியத்துவம் சொல்லலான்னு இன்னைக்கு இந்த 4 பாயிண்ட்ஸ் நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். ஜபம் என்றால் என்ன? முதலாவது என்னப்பா எங்களுக்கு ஜபம் தெரியாதா அப்படி சொல்லிட்டியே, இவ்வளவு நாள் ஜபம் பண்ணிருக்கீல, ஜபம் என்றால் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஜபம்னா என்ன அப்படின்றது, நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற அந்த கம்யூனியன், அந்த அந்யோன்ய உறவு, எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு, எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு, எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவுன்னு பேசிக்கிறோம் இல்லையா, அது என்ன அந்த உறவுனா, அதான் ஜபம். உங்ககிட்ட ஜபம் இல்லைன்னா அந்த உறவு இல்லைன்னு அர்த்தம், புரியுதுங்களா? அந்த உறவு தான் ஜபம். ஜான் கால்வின் ஒரு பெரிய சீர்திருத்தவாதி, அவர் என்ன சொன்னாருன்னு நான் சொல்றேன், ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு ஜபத்தை பத்தி. இந்த பூமியில வாழுகிற மக்கள் நம்ம ஜபத்தின் மூலமா பரலோகத்துக்குள்ள நுழைந்து அந்த மகிமையில உட்கார்ந்து இருக்கிற தேவாதி தேவனுக்கு முன்பதாக அவருடைய வாக்கு தத்தங்களை காமிச்சு, அவருடைய வாக்கு தத்தங்கள் பொய்யில்ல உண்மைன்றத நம்ம இந்த உலகத்துல அனுபவிக்கும்படி நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு மீன்ஸ், ஒரு வழி. இன்னொராட்டி சொல்றேன், ஜபம்னா பூமியில இருக்கிற நம்ம கடவுள் பரலோகத்துல இருக்காரு, ஆனா ஜபத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஃபிளைட்டை வச்சுக்கிட்டு மேல போற மாதிரி ஜபத்தை வைத்து கொண்டு பரலோக இயேசு நாமத்துல போனா எல்லா கதவும் திறந்துரும். அங்க பரலோகத்துக்குள்ள நம்ம நுழைந்த அந்த மகிமையில உட்கார்ந்து இருக்கிற கடவுளுக்கு முன்பதாக அவர் பிராமிஸ காமிச்சு, சாமியே இப்படி சொல்லி இருக்கிறீரே, அதை எங்க அனுபவிக்கும்படிக்கு எங்க வாழ்க்கையில நிறைவேற்றும்னு அவர்கிட்ட கேட்கறதுதான் ஜபம்னார். நம்ம அப்படி பாக்குறோமா ஜபத்தை? பாக்குறது இல்ல, அப்படிதான் அவர் சொல்றார். இந்த பரலோகத்துக்குள்ளேயே நம்ம நுழைஞ்சிட முடியும், நுழைஞ்சு அவர்கிட்ட அவர் பிராமிஸ காமிச்சு இதெல்லாம் சொல்லி இருக்கிறியே, இது நிறைவேற்றும் ஆண்டவர், எங்களுக்கு அனுபவிக்கும்படி எங்களுக்கு நிறைவேற்றும். உதாரணத்துக்கு உங்களை என்னை விட பெரிய கிரியைகள் செய்வேன்னு சொல்லி இருக்கிற அதை நிறைவேற்றும், பிராமிஸ் பண்ணிருக்கிறே அதை நிறைவேற்றும், நாங்க அனுபவிக்கும்படி எங்களுக்கு மத்தியில செய்யும்னு கேக்குறதுதான் ஜெபம். எங்கே 2-3 பேர் கூடுகிறார்களோ அங்க நான் இருப்பேன்னு சொல்லி இருக்கிற அந்த பிராமிஸ நிறைவேற்றும், இருக்கும்படி எங்களுக்கு எல்லாருக்கும் உணரும்படிக்கு அனுபவிக்கும்படிக்கு அதை நிறைவேற்றும். அவர் பிராமிஸ காமிச்சு ஒன்னொன்னு அவர்கிட்ட வாங்கிக்கிறது தான் ஜெபம். அதை பார்க்கும்போது அவர் அப்படி சொல்றாரு. இன்னொன்னு வந்து அவரு கடவுளுடைய பிள்ளை கர்த்தரோடு அந்யோன்யமா உறவாடி, ஒரு பிள்ளை போய் தன் தகப்பனுடைய மடியில போய் உக்காந்துகிட்டு அந்த மடியில தலையில சாஞ்சுகிட்டு, வாமா இருக்கும் இல்லையா, ரொம்ப குளிர் எடுத்துச்சுன்னா சின்ன பிள்ளைங்க போய் தாய் மடியில போய் உக்காந்துகிட்டு கெட்டியா அந்த தாயை பிடிச்சுக்கிட்டு, அந்த தாய்க்கு தனக்கு வலிக்குது இல்ல ஜுரம் வருது பேஜார் ஆகுது அப்படி போய் சொல்றது இல்ல, தாய் மடியில போய் படுத்துக்கிட்டு. அந்த மாதிரி நமக்கு இருக்கிற கவலைகள், நமக்கு இருக்கிற வேதனைகள், சோர்வுகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஒரு தகப்பன் மடியில போய், அவர் மடியில போய் படுத்துக்கிட்டு, வாமா படுத்துக்கிட்டு அவர்கிட்ட நம்மள எல்லாத்தையும் ஷேர் பண்றதுதான் ஜெபம் அப்படின்னார். அது அடிக்கடி அவர் என்ன சொல்றதுன்னா, அவர் போய் மடியில போய் உக்காந்துக்கிறது, ஒருத்தர் ஒரு பாஸ்டர் அப்படிதான் பண்ணுவாராம், ஜபிக்கும் போது அவங்க பிள்ளைய கூப்பிட்டு மடியில உட்கார வச்சுக்குவாராம். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி என்ன வரணும் ஜபத்தை பத்தி, ஜபம்னா கர்த்தரோடு போய் அந்யோன்யமா ஒரு குடும்பத்துல போய் அப்பா கிட்ட எப்படி பேசுவேன், நான் அப்பா கிட்ட போய் என் மனசெல்லாம் எப்படி ஷேர் பண்ணிக்குவேன், அதுதான் ஜபம் அப்படின்னாரு. இன்னும் சில விஷயங்களை சொல்றாரு. ஜபம் பரலோகத்துல இருக்கிற பொக்கிஷங்கள் இருக்கு, எவ்வளோ பிராமிசஸ் கடவுள் பரலோகத்துல பண்ணி நமக்கு வச்சிருக்காரு, அந்த பரலோகத்துல இருக்கிற அந்த பொக்கிஷங்களை பூமியில இழுத்துட்டு வந்து அது தன்னுடைய வாழ்க்கையிலையும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலையும் பாக்குறதுதான் ஜெபம் அப்படின்னாரு. நமக்கு ஒரு கேள்வி வரலாம், என்ன நடந்தாலும் கடவுளுடைய சித்தம் தானே நிறைவேறப்படும், என்ன நடந்தாலும் கடவுள் சித்தம் தான், அதுக்காக நம்ம ஏன் ஜெபிக்கணும், நம்ம ஜெபிக்கிறோமோ இல்லையோ அது நடந்துட்டு தான் போகுது அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்கா? அதனால ஜபம் பண்றதுனால என்ன ஏற்பட போகுது? என்ன இருந்தாலும் அவர் சித்தம் தான் நடக்கணும், அங்க ஏன் ஜபம் பண்ணணும் அதுக்கு அப்படின்னா, அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, கடவுளுடைய சித்தம் நிறைவேறுறதே ஜபத்தின் மூலமா தான் நிறைவேறுது. அவருடைய சித்தம் ஜபத்தின் மூலமா தான் நிறைவேறுகிறது. கடவுளுடைய சித்தமே நம்ம ஜபிக்கணும்னு தான். கடவுள் என்னத்த திட்டம்
ஜபம் பண்ண வேண்டும் என்பதை
சரி, எப்பொழுதும் ஜபம் பண்ணும்படிக்கு அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார் இயேசு கிறிஸ்து. தன்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, எப்ப பாரு ஜபிக்கிற ஒருத்தாங்க அவரு, எப்ப பாரு நைட் எல்லாம் போய் ஜபம் பண்றவரு, எப்ப பாரு ஜபத்துக்கு நழுவி ஓடுறவரு. அது மாத்திரம் இல்லாம அவங்க போதிக்கும் போதும் அவர் சொல்லி கொடுத்தாரு, அநேக ஓமைகள் மூலமா சொல்லி கொடுத்தாரு. எப்பொழுதும் நீங்க ஜபம் பண்ணோம்னு ஒரு ஓமையை சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஒரு விதவை இருந்துச்சான், விதவை போய் ஒரு ஆள் கிட்ட எனக்கு நியாயம் பண்ணு நியாயம் பண்ணு கேட்டுச்சு. அந்த ஆள் எதை பத்தியும் கேர் பண்ற ஆள் இல்ல. அவன் இது எப்போ பாரு வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கோம், காலில இருந்துச்சு கதவு திறந்தா வெளியே நின்னுக்கும், நைட்டு திறந்தா போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி பண்ணும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அவனே கொடுக்கணும்னு ஆசைப்படும் போது உங்க பரமபிதா உங்களுக்கு எவ்வளவோ கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இப்படி கையில வச்சுக்கிட்டு இருக்காரு, அவரு உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? கொடுக்காத காரணம் என்ன? நீங்க ஜபிக்கிறது இல்ல. அது முடிச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு கடைசியில, எட்டாவது வசனத்தை படிங்க. இது என்ன, அது ஜபத்தை பத்தி சொல்லிட்டு இதை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுள் எவ்வளவு கொடுக்கணும்னு ஆசையா இருக்காரு. என்னுடைய நாமத்துல நீங்க எதை கேட்டாலும் நடக்கும், என்னை விட பெரிய காரியங்கள் உங்களால செய்ய முடியும், நீங்க பெரிய காரியங்கள் செய்ய முடியும், ஜபத்தினால வாங்கிக்கொள்ள முடியும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கத்துங்கள் திறக்கப்படும், அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில லோ வால்யூம்ல இத விசுவாசிக்கிறவன் எவன், இத விசுவாசிச்சு ஜபம் பண்றவன் யாரு? அந்த மாதிரி நான் வரும்போது இப்படி விசுவாசி என் வார்த்தையை நம்பி ஜபிக்கிறவன் யாராவது கடை காண முடியுமா அப்படின்ற லோ வால்யூம்ல இத விசுவாசிச்சு ஜபம் பண்ற ஆளுங்க எங்க பார்க்க முடியும்? ஏன்னா அவனுக்கு விசுவாசம் இல்ல. அதான் லோ வால்யூம்ல அவர் அது சொல்ல பாக்குறாரு. இயேசு ஏன் இவ்வளவு ஜபம் பண்ணாருன்னா ரெண்டு காரணங்க நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து அவர் ஜபிக்க பிதாவோடு இருந்த அவர் நேசங்க, அந்த உறவு, அவர் ரொம்ப லவ் பண்ணார் ஜபம் பண்றதுக்கு. பிதா கிட்ட இருந்த அந்த அன்பு அதான் நமக்கு அந்த டிசைர் ஆசை அவருக்கு. நமக்கு எப்படி போய் நழுவி போய் ஒரு காரியத்தை பண்ணணும்னு வருதோ அவருக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு. இன்னொன்னு, தான் செஞ்ச எல்லா காரியத்திலையும் பிதால சார்ந்து தான் அவர் செஞ்சார். நான் பேசுகிறது என் பிதான் மூலமா பேசுகிறேன், கிரியைகள் பிதான் மூலமா செய்கிறேன், எல்லாமே பிதால டிபெண்ட் பண்ணி அவர் செஞ்சாரு. இயேசுவை விட அதிக ஜபம் நமக்கு தேவை இல்லையா? இயேசுவை விட இயேசுக்கு ஜபம் அவ்வளவு அவசியம் இல்ல. இயேசுவை விட அதிகம் ஜபிக்க வேண்டியவங்க நம்மங்க. உங்களுக்கு அதை ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா இயேசு போய் பாவ மன்னிப்பு எப்பவும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஏதாவது பாவம் செஞ்சாரா? அவர் போய் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் என்ன பரிசுத்தம் படுத்தும், என்ன பரிசுத்தப்படுத்தும், நான் ரொம்ப பாவியா இருக்கான்னு போய் ஜபம் பண்ணுமா? நம்ம ஒவ்வொரு மூச்சுக்கும் பாவம் ஜபம் பண்ணும் அப்படி. ஏன்னா முழு மூச்சே அநேக டைம்ல பாவ மூச்சு. நம்ம எவ்வளவு ஜபம் நமக்கு தேவையா இருக்கு கர்த்தருடைய சித்தம் செய்யணும்னா. ஆனா இயேசுக்கு அவ்வளவு தேவை இல்லாத இருந்த போதும் அவர் அப்படி செஞ்சாரு. நம்ம அநேக டைம்ல நம்ம ரொம்ப பிஸி ஜபம் பண்றதுக்கு அப்படின்றோம். இயேசுடைய பிஸி உங்களுக்கு தெரியுமா? சாப்பிட்றது கூட அவருக்கு டைம் இருக்குல்ல சாப்பிட்றதுக்கு. ஜபம் பண்றதுக்காக நம்ம சொல்ற எல்லா சாக்கு போக்கும் கடவுளுடைய பார்வையில அருவறுக்கத்தக்க சாக்கு போக்கு. அதை கொஞ்சம் கூட ஏத்துக்கவே மாட்டார், கொஞ்சம் கூட ஏத்துக்க. என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் ஜபம் பண்றதுக்கு நம்ம சொல்ற சாக்கு போக்கு பயங்கரமான சாக்கு போக்கு. சரி, ஜபம் என்றால் என்னன்றதுக்கு இவ்வளவு நேரம் சொன்னேன். முதலாவது ஜபம்ன்றது ஜான் கால்வின் சொன்ன காரியங்களை சொன்னேன். அது நமக்கும் அங்க இருக்கிற ரிலேஷன்ஷிப், பரலோகத்திலேயே நம்ம நுழைந்து அந்த மாதிரி பெற்றுக்கொள்ள காரியங்க, ஒரு உறவு. இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவனுடைய முன்மாதிரியை பார்த்தோம். அடுத்தபடியாக வாட் இஸ் ப்ரேயர்லெஸ்னஸ் அப்படின்னா, ஜபம் பண்ணாதது என்னத்தை குறிக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஜபம் பண்ணாதது என்னத்தை குறிக்கிறது? ஜபத்தின் ஆசீர்வாதங்கள்னு சொல்லி ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன் நான் ஆரம்பத்துல, ஜபம் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு. ஆனா அது சரியா வராதுன்னு யோசிச்சேன் நான். ஏன்னா ஒரு காரியத்தை நம்ம மாத்தணும்னா உங்களுக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், இது கிடைக்கும்னா சரியா அது கிடைக்கலன்னா பரவாயில்லன்னு நம்ம விட்டுருவோம் இல்லைங்களா? ஆனா ஜபம் செய்யாதது கடவுள் எப்படி பாக்குறாருன்றத நம்ம பார்த்தோம்னா அப்பதான் பர்மனண்டா அதை மாத்த முடியும். நம்ம ஜபிக்காதவர்களா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கடவுள் அந்த ஜபம் செய்யாத, ஜபம் இல்லாத நிலைமை எப்படி பாக்குறாருன்றத பைபிள் மூலமா நம்ம பார்த்தோம்னா அதை நம்ம மாத்திக்க முடியும். அதை பார்ப்போம். நம்ம ஜபம் செய்யாதது என்ன? அது வந்து ஒரு பலவீனம்னு சொல்லலாம் ஒரு விதத்துல. பலவீனம்ப்பா, எனக்கு ஜப வாழ்க்கையில கொஞ்சம் வீக், நானு வீக், கொஞ்சம் ப்ரேயர் பண்றது இல்ல. ஒரு சின்ன ப்ராப்ளம்னு எடுத்துக்கலாம், இல்ல அவ்வளவு நல்ல காரியம் இல்ல அது, ஜபிக்கணும்ப்பா நீ நல்லா ஜபிக்கணும், எவ்வளவு காரியத்தை நீ மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமா, அப்படி எல்லாம் அதை மாத்த முடியாது. கடவுள் எப்படி பாக்குறாரு, ஜபம் பண்ணாதத, ஜபிக்காத ஒரு கிறிஸ்தவனை, ஜபம் பண்ணாத நம்ம வாழ்க்கைய கடவுள் எப்படி பாக்குறாருன்றத நம்ம பார்ப்போம். ஒருவேளை நம்ம ஜபிக்கிறவர்களே இல்லாம இருந்துச்சுன்னா, ஜபமே இல்லை நம்ம வாழ்க்கையில, ஜபிக்காத மக்களா நம்ம இருந்தோம்னா, ஜபிக்கிறதுக்கு ஒரு ஆசை கூட நமக்கு இல்லாம இருந்துச்சுன்னா, ஜப வாழ்க்கை இப்படி இருக்கேன்ற ஒரு குற்ற உணர்வு கூட நமக்கு இல்லாம இருந்துச்சுன்னா, அது ரொம்ப கிளியர் ஐடியா, ரொம்ப கிளியர் சைன், நம்ம இன்னும் ரட்சிக்கவே படலை. முதலாவது அதை தெரிஞ்சுக்கணும் ஜப. ஏன்னா கடவுள் பாவ மன்னிப்பு பெற்று, கடவுள்கிட்ட ரட்சிப்பை பெற்று, அவர் பரிசுத்தாவி வந்து நமக்குள்ள தங்கி இருக்கிறாரு, அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்குன்னும் போது அவனுக்கு எப்படி ஜபம் பண்ணணும்னு ஆசை இல்லாம இருக்கும், ஜபிக்க. அப்படி ஒரு நிலைமை நமக்கு இருந்துச்சுன்னா அதை பறித்து நம்ம பேஜார்பட வேண்டியதில்லை, அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னும் ரட்சிக்கப்படலை, நம்ம என்ன கேட்கலாம், கடவுளே என் மேல இறங்கி உண்மையான ஆவியின் கிரியை எனக்குள்ள ஏற்படுத்தும், நான் ஜபிக்கிற மனுஷனா என்ன மாத்தும், உண்மையான விசுவாசத்தை எனக்கு தாரும் அப்படின்னு கேட்கலாம். இல்லாத ஒரு நம்ம ஒரு ஒரு விசுவாசிகளா இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு தெரிஞ்சு ஆனா ஜப வாழ்க்கை தள்ளாடுது, ஒரு தொடர்ந்து இல்ல, சில நேரங்களில் செய்யறோம், சில நேரங்களில். ஆனா ஜபம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, பரமண்டங்களில் இருக்கிற எங்களை பரமபிதாவே நாமல் பிரசுத்தப்படுவதாக சொல்றது இல்ல ஜபம். ஒரு வசனத்தை, நாலு வசனத்தை படிச்சிடலாம், தட்டுங்கள் திறக்கப்படணும்னு படிச்சுட்டு மூடி வச்சிடலாம், அது இல்ல பைபிள் வாசிப்பு. நம்ம மனசுல ஓடணும் அது, நம்ம மனசுல நம்ம என்னத்த ஜபிக்கிறோமோ, அது என்ன உணர்றோமோ, அது அதுதான் ஜபம். நம்ம மனசு இல்லாத, இருதயம் இல்லாத செய்யறது ஜபமா நம்ம எடுத்துக்க முடியாது. அதை நம்ம எப்படி, என்னத்துக்கு அதை செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஜபம் செய்யாதது கடவுள் எப்படி பாக்குறாரு அப்படின்னா, முதல்ல நான் சொல்லிடுறேன், அதுக்கு வசனங்களை கொடுக்கறேன். முதலாவது ஜபம் செய்யாதது வந்து தனக்கு விரோதமாக செய்கிற பாவமாக கடவுள் பாக்குறார். நாம் ஜபம் செய்யாதது தனக்கு விரோதமாக நம்ம செய்கிற பாவமாக அவர் பார்க்கிறாரு, தன்னுடைய சித்தத்துக்கு விரோதமாக செய்கிற பாவமாக அவர் பார்க்கிறாரு, தன்னுடைய சந்தோஷத்துக்கு விரோதமாக செய்கிற பாவமா பார்க்கிறாரு, தன்னுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமாக செய்கிற பாவமா அவர் பார்க்கிறாரு. அதுக்கெல்லாம் வசனங்கள் இருக்கு, நான் காமிக்க போறேன். முதலாவது ஜபம் இல்லாத இருந்துச்சுன்னா நம்ம பாவம் செய்யறோம், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பைபிள் அதான் சொல்லுது, நீங்க எடுத்துக்கலாம். ரெண்டு, ஒன்னு சாமியோல் 12 வசனம், 19 இருந்து படிப்போம். நம்ம 19 படிப்போம். ஒன்னு சாமியோல் 12 வசனம், 19 வசனம். படிக்கிறீங்களா? ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னு சாமியல் 19 வசனத்துல அந்த ஜனங்க சாமியலை பார்த்து எங்களுக்காக ஜெபம் பண்ணும், ஏன் நாங்க சாகாதபடிக்கு எங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நீங்க அப்புறம் நான் எடுத்துக்கலாம், அந்த வசனத்தை நோட் பண்ணி எடுத்துக்கலாம், நீங்க கவனிக்கலாம். எங்களுக்கு, நாங்க சாகாதபடிக்கு எங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம், ஏன் நாங்க பாவம் செஞ்சுட்டோம், நாங்க அநேக பாவம் செஞ்சிருக்கோம், அது கூட இன்னமும் செஞ்சிட்டோம், எங்களுக்கு ராஜா வேணும்னு ஒன்னு கேட்டோம், அதுக்காக எங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம்னு கேக்குறாரு. அவங்களுடைய நிலைமை, அவங்க ஜெபத்தை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நமக்கு ஏதோ ஆபத்து வந்துடக்கூடாது, அதுக்காக ஜெபம் செய்யணும், அப்படித்தான் அவங்களுடைய ஆட்டிடியூடு. அவங்க ஜெபிக்கிற அந்த, அது நம்மள ஜெப வாழ்க்கையை மாத்தாது, புரியுதுங்களா? நமக்கு ஏதோ ஆபத்து வந்துடக்கூடாது, நமக்கு ஏதோ செத்துடக்கூடாது, நம்ம அழிஞ்சிடக்கூடாது, அதுக்காக ஜபம் பண்ணணும், அதுக்காக ஜபம் செய்யறது இல்ல. ஜபம் செய்யாதது என்னன்றது சாமியல் 23 வசனத்துல சொல்ற இருப்பாரு. நான் உங்களுக்காக ஜபம் செய்யாது இருந்தானா என்ன செய்யறேன், கர்த்தருக்கு சாமியல் ஜபத்தை பாக்குறதும் அந்த இஸ்ரவேல் ஜன ஜபத்தை பாக்குறதும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்களேன். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஜபம் செய்யலன்னா நாங்க செத்துருவோம், அதுக்காக ஜபம் பண்ணு. சாமியல் என்ன பாக்குறாருன்னா, நான் ஜபம் செய்யாத இருந்தேன்னா கர்த்தருக்கு விரோதமாக அவர் யாருன்றத நான் ஒத்துக்காம அவருக்கு விரோதமாக செய்கிற பாவமாக அது இருக்கிறது. நான் ஜபம் செய்யாம போனேன்னா அவருக்கு விரோதமாக செய்யற பாவம் அது. ஏன்னா அவர் யாரு, அவர் என்ன ஜபம் பண்ணணும்னு சொல்லி இருக்காரு, அவர் தான் என்ன நடத்துவாருன்னு சொல்லி இருக்காரு. ஆனா நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு நான் ஜபம் பண்ணாம நான் இருந்தேன்னா அவருக்கு விரோதமாக செய்கிறது பாவம். நீ என்ன சொல்றது, எனக்கு பிடிக்க மாட்டேன் ஜபம் செய்யறது, எனக்கு பிடிக்க மாட்டேன், நான் என்னத்துக்கு செய்யணும்னு அவருக்கு விரோதமாக செய்யற பாவமாக முதலாவது அந்த ஜபம் செய்யாததை பாக்குறாரு. அடுத்தபடியாக 1 தீமோத்தேயு 2:2 வசனத்துல பார்ப்போம். 1 படிங்க, 1-3 வரைக்கும் படிப்போம். ஒன்னு திமுத்தி 2:1 வசனத்துல இருந்து
எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலவரம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பலன்படுத்தி ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர் யாவருக்காகவும் அப்படியே செய்ய
வேண்டும். படிங்க, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதா, அவருடைய அவருக்கு ஏற்றுக்கொள்ளுகிறதா இருக்கிறது அந்த ஜபம். அப்படி நான் அப்படி ஜபம் பண்ணலன்னா என்ன அர்த்தம், முதலாவது அவருக்கு விரோதமா செய்யற பாவம் சாமியோல சொல்றாரு, ரெண்டாவது அவர் இந்த உலகத்துல என்ன சித்தம் வச்சிருக்காரோ அந்த சித்தத்துக்கு விரோதமாக செய்கிற பாவம் ஜபம் செய்யாம இருக்கிறது. மூணாவது பாப்போம். மூணாவது வந்து அது நமக்கு தெரிஞ்சதுதான், அவருடைய நோக்கம் இந்த உலகத்துல அவர் நோக்கம் வச்சிருக்காரு, அவர் பிளான் வச்சிருக்காரு. அந்த பிளான் நமக்கும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பிளான் வச்சிருக்காரு, அந்த பிளானை நிறைவேற்றாதபடிக்கு அதுக்கு விரோதமாக நம்ம நடந்துக்கிறது தான் ஜபம் செய்யாதது. பரமண்டலங்கள் இருக்கிற எங்க பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, நீ இது பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அந்த ஜபத்துல என்ன பண்றோம், முதலாவது என்ன செய்யறோம்னா கடவுள் யாருன்றத நம்ம சொல்றோம். அவர் எங்க இருக்கிறாரு, பரமண்டலங்கள் இருக்கிறார். அவர் எப்படி இருக்காரு, பரிசுத்தமா இருக்கிறார். அதெல்லாம் நம்ம ரெக்கக்னைஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஜபத்துல. அதெல்லாம் பண்ணிட்டு அவருடைய சித்தம் இங்க நடக்கணும்னு நம்ம ஜபிச்சாதான் அது நடக்கும். அதை நம்ம ஜபிக்காத போது நம்ம வாழ்க்கையிலயும் நடக்காது, நம்ம சபையிலயும் நடக்காது. புரியுதுங்களா, அந்த சித்தத்துக்கு விரோதமாக. இன்னொன்னு, அவருடைய சந்தோஷத்துக்கு விரோதமாக, கடவுளை சந்தோஷப்படுத்துறதுக்கு விரோதமாக செய்யற இது. நீங்க எடுத்துக்கலாம் இந்த வசனத்தை, அதுக்குள்ள நான் சொல்லிட்டு இருக்கேன். நீதிமொழிகள் 15:8 வசனம், 15 அதிகாரத்தை எடுத்துக்கலாம். நம்ம பிள்ளைங்க வந்து ஒரு நிலைமை வந்து நம்ம அப்பா அம்மா சந்தோஷப்படணும் அப்படின்னு செய்யற ஒரு நிலைமை எந்த பிள்ளைங்களும் என்ன அப்பா அம்மா விரும்புவாங்க இல்லையா. என் புள்ள வளர்ந்து எங்க அப்பா சந்தோஷப்படுத்தணும், எங்க அம்மாவை சந்தோஷப்படுத்தணும்ன்ற மாதிரி நிலைமைக்கு வர்றதுக்கு எல்லா அப்பாவும் விரும்புவாங்க. அந்த மாதிரி கடவுள் கூட அவரை நம்ம சந்தோஷப்படுத்தணும்னு அவர் விரும்புறாரு. அவருக்கு என்ன சந்தோஷம் கொடுக்கும்ன்றாரு தெரியுங்களா. அந்த வசனத்தை படிங்க, 15:8. செம்மையானவர்களுடைய ஜபம், அவர்னால ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய ஜபம் அவர் ரொம்ப என்ஜாய் பண்றாராம், ரொம்ப சந்தோஷப்படுறாராம். புரியுதுங்களா, காட் என்ஜாய்ஸ் அவர் பிரேயர். நம்ம ஜபம் பண்ணும்போது உன் வாய்ஸை நான் கேட்கணும், நீ என்கிட்ட வந்து என்ன நாடி வருத நான் கேட்கணும். ஏன்னா நான் அவ்வளோ தகுதி, நான் எனக்கு செய்யற பெரிய அந்நியாயம் என்ன தெரியுமா, உனக்கு டெய்லி டெய்லி மூச்சையும் சாப்பாடையும் எல்லாத்தையும் கொடுக்குற கடவுள்கிட்ட நீ வந்து ஜபம் பண்ணாதது பெரிய பாவம். நீ வந்து என்கிட்ட கேட்கும் போது நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகுது. அது அவருடைய அவருக்கு சந்தோஷம் கொடுக்காத மாதிரி நம்ம செய்கிற பெரிய பாவம். அவருக்கு செய்யா அப்ப ஜபம் செய்யாத இருக்கும்போது என்ன ஆகுது, அவருக்கு அவரை ரொம்ப வருத்தப்படுத்துறோம், ரொம்ப பேஜார் படுத்துறோம். புரியுதுங்களா, ஜபம் செய்யாத இருக்கிறது அது ரொம்ப பெரிய பயங்கரம். பைபிள் அநேக இடங்கள்ல அந்த ஆலயம் கட்டும் போதும் ஒரு தூபம் ஏற்படுத்தினார். அது தூபத்து என்ன அடையாளம்னா பரிசுத்தவான்களுடைய ஜபம். அது வந்து அது வாசனைய சுகந்த ரொம்ப என்ஜாய் பண்றதா பைபிள்ல போட்டிருக்கு. அந்த மாதிரி நம்ம ஜெபம் செய்யாதப்பு முதலாவது அவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம், அவருடைய சித்தத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம், அவருடைய சந்தோஷத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம், இன்னொன்னு அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமாக. வாக்கு தத்தங்கள்னா அவர் கொடுத்த ப்ராமிஸ், எவ்வளவு ப்ராமிஸ் கொடுத்திருக்காரு, இதெல்லாம் ஏதோ சும்மா வெட்டிக்கா கொடுத்திருக்காரு, நம்மளுக்கெல்லாம் நிறைவேற்றணும் தானே கொடுத்திருக்காரு. எவ்வளவு பெரிய ப்ராமிஸ் அவனுக்கு கொடுத்துருக்க, அதெல்லாம் ஜபம் பண்ணி நீ வாங்கிக்காம இஷ்டத்துக்கும் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தா அவர் கொடுத்த ப்ராமிஸ் அவமானப்படுத்துற மாதிரி இல்ல. என்னை விட பெரிய கிரியைகள் நீ செய்ய முடியும்னு அவர் சொன்ன பிறகும் நான் அல்ப வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பேன். அந்த வசனத்துக்கு கேவலப்படுத்துற மாதிரி இல்ல. அந்த வசனத்தை உனக்கு கொடுத்துருக்க, உனக்குத்தான் மெய்யாகவே மெய்யாகவே உனக்குத்தான் அவர் ப்ராமிஸுங்களை எவ்வளவு கொடுத்துருக்கும் போது அதை ஜெபிச்சு நம்ம வாங்காதப்பு அவர் ப்ராமிஸுக்கு விரோதமாக நாம் செய்கிறோம் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதுதான் நம்ம ரெண்டாவது பாயிண்ட்ல தான் பாக்குறோம். ஜபம் செய்யாதது உங்களுக்கு புரியுதுங்களா? சாதாரணப்பட்ட விஷயமே இல்ல, ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம். பைபிள் படி பார்த்தோம்னா ஜெபிக்காதவர்கள் அவர் இதுக்கு தாங்க நம்ம வாழ்க்கைலாம் எப்படி இருக்கு? ஏன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்ல, ஏன் கர்த்தருடைய வழி நடத்தல் இல்ல, இது இல்லன்னா ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? அதான் கேட்கணும். ஏன் அவரு அவருக்கு இவ்வளவு விரோதமா செய்யும் போது ஏன் நம்மள ஆசீர்வதிக்கணும்? அவரு ஜபம் அவருக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது, இவ்வளவு வேதனை கொடுக்குதுன்னா அவர் தான் நம்மள ஆசீர்வதிக்கணும். எப்படிங்க அவர் ஆசீர்வதிப்பாரு? அவரு அவருக்கு விரோதமா, அவர் சித்தத்துக்கு விரோதமா, அவருடைய வாக்கு தத்துவத்துக்கு விரோதமா, அவருடைய சந்தோஷத்துக்கு விரோதமா? ஆனா எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் அவர் கொடுக்கணும், புரியுதுங்களா? அதனாலதான் நம்ம குடும்பங்கள் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்குது? ஜெபிக்கிற மக்களா நம்ம இருக்கும்போது தான் அவருடைய சித்தம் நிறைவேறுது. மூணாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியம், எனக்கு நேரம் இல்ல. மூணாவது பாயிண்ட், வல்லமையா ஜெபிக்கிறதுக்கு ரகசியம். நமக்கு ஏன் ஜெபம் வீக்கா இருக்குது? வல்லமையா ஜெபிக்கிறதுக்கு ரெண்டு ரகசியத்தை நான் சொல்றேன், ரொம்ப சிம்பிள். முதலாவது, கடவுள் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல ஒண்ணு மேஜிக்கெல்லாம் இல்ல, பெரிய ரகசியம் எல்லாம் இல்ல. முதலாவது என்ன தெரிஞ்சுக்கணும்? ஹூ இஸ் காட், கடவுள் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் என்னுடைய தேவைக்கு எல்லாத்துக்கும் போதுமானவர். நம்மளுக்கு ஜபம் வீக்கா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, கடவுளை பத்திய அறிவு நமக்கு மனசுல ரொம்ப வீக்கா இருக்கு. அவர் கையால் ஆகாதவர், அவருக்கு அவ்வளவு பவர் இல்ல அப்படின்னு. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் நினைச்சா ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் மாத்த முடியும்ன்ற அந்த நம்பிக்கை நமக்கு இல்ல. அவரை பத்தி அறிவு இல்லாததுனாலதான் நமக்கு இருக்கு. கடவுளை எவ்வளவு நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவும் நல்லா நம்ம ஜபம் இருக்க முடியும். கடவுள் பெரியவர், அவர் மகத்தானவர்னா அவர்கிட்ட நம்ம சீப்பான காரியங்களை கேட்க மாட்டோம், பெரிய காரியங்களை கேட்போம். ஏன்னா அவர் அவ்வளவு பெரியவராச்சு, அவ்வளவு பெரிய அறிவு நமக்கு இருக்கிறதுனால பெரிய காரியங்களை கேட்போம். அவர் ரொம்ப அருமையானவர், ரொம்ப நல்லவர்ன்ற அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா அவர்கிட்ட ஜெபிக்கிறது ஒரு வேஸ்ட், டைம் வேஸ்ட்ன்னு நம்ம பார்க்க மாட்டோம். அவர் எவ்வளவு நேசிக்கிறவர், எவ்வளவு அன்பார், அவரை பத்தி ரொம்ப தெரியற அளவுக்கு அவ்வளவு நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அவரு நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாருன்னும் போது அவ்வளவு அவரு ஜெபிப்போம். ஒருத்தர் நல்லா சொன்னார், இது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. நீ ஜெபம் பண்ணும்போது, விசேஷமா ஜபம் பண்ணும்போது அமைதியா இருந்து உன்னுடைய ஆத்மாவை கொஞ்சம் அசைத்து உன்னுடைய விசுவாச கண்களால கடவுள் எவ்வளவு பெரிய மகிமையில அவர் இருக்கிறாருன்ற ஒரு கற்பனையோடு அந்த ஜபத்தை பண்ணுன்றார். ரொம்ப முக்கியமானது. நீ பிரேயர் பண்ணும்போது ஏதோ காத்துல உட்காந்து பேசிக்கிட்டு யாருக்கும் சோத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஜபம் பண்ண கண்ணை மூடும் போது நம்ம விசுவாச கண்களோடு அவர் எவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்து, யோவான் ஸ்தான், யோவான் அவரை பார்த்து செத்தவனை போல் விழுந்தான்ற மகிமையில் அவர் இருக்காரு. எல்லா நாமத்தை விட கோடானி கோடி ஏஞ்சல்ஸ்ல பெரிய மகிமையில் அவர் இருக்காரு. அந்த உயர்ந்த தேவனை உன் கற்பனை கண்களால பாக்குற விதத்துல அவர்கிட்ட கேட்கிற மாதிரி, பிச்சைக்கார மாதிரி ஒரு கற்பனையோடு அந்த ஜபத்தை செய்ய, அப்படி ஒரு காட்சியோடு நீ செய். விசுவாசத்துல அந்த காட்சி, கண் விசுவாச கண்களை அவரை பார்க்கிற மாதிரி செய்ய. அப்படி செய்கிற போது அங்க மகிமேல கடவுள் இருக்காரு, இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னு அப்படி நம்ம ஜபம் பண்ணும் போது அவரு அந்த சிங்காசனத்துல மகிமேல அவர் உட்காந்து நம்ம ஜபத்தை கேட்கிறாருன்னும் போது அது வந்து அந்த மாதிரி ஒரு காட்சி. நம்ம ஜபத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அப்படி ஜபிக்கும் போது ஒன்னு சொல்லவா, எனக்கு அப்படி ஏற்படுத்து, அந்த மாதிரி ஒரு அவர் மகிமையில இருக்கிற தேவனை நோக்கி நான் ஜபம் பண்றது, ஒரு பயம் ஏற்படுது, பயம் ஏற்படுது, விசுவாசம் ஏற்படுது, ஒரு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுது நமக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய மகிமையில இருக்கிற தேவன், ஏதோ ஒரு சீப்பான கடவுள் இல்ல, இஸ் த காட் அபவ் க்ளோரியஸ். அப்படிப்பட்ட ஒரு ஜபம் வந்து என்ன மாதிரி நம்ம வாழ்க்கை ஜப வாழ்க்கையை மாத்திரம் தெரியுங்களா? அவர் என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, என்ன நிலைமை இருந்தாலும் சரி, என் நிலைமைய பார்க்காம அவ்வளோ மகிமையில இருக்கிற தேவன் சிங்காரத்துல உட்காந்துகிட்டு இருக்காரு. அவர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு என் வாழ்க்கைய. அவர்னால முடியாத ஒன்னும் இல்லைன்றத பாக்குற ஒரு மனநிலைமை இருந்துச்சுன்னா அது நம்ம ஜப வாழ்க்கைய மாத்த முடியும். தனியா ட்ரை பண்ணி பாருங்க, தனியா ட்ரை பண்ணி யோசிச்சு பாருங்க, அது செய்ய முடியும். நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, அநேக டைம்ல வெறும் மேல் பார்வையான ஜபங்க நம்ம செய்யறது. நம்ம செய்யற ஜபம் மேல் பார்வையா, மனசுல ஒன்னு இருக்கும், வாயில ஒன்னு இருக்கும், அது செய்யறது வந்து கடவுளை அவமானப்படுத்துற மாதிரி அந்த மாதிரி செய்யக்கூடாது. புரியுதுங்களா? மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு, வாயில ஒண்ணு வச்சுக்கிட்டு, ஆண்டவரே இந்த பாவத்துல இருந்து என்ன காப்பாத்தும்னு ஜபம் பண்றது. ஆனா அந்த பாவத்து மேல ரொம்ப ஆசை, அது ரொம்ப கேவலம். அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அந்த மனசுல என்ன இருக்கோ அது கடவுளை கேலி பண்ற மாதிரி அந்த மாதிரி செய்யற ஜபம் கடவுளுக்கு அருவறுப்பு. ஒரு ஆக்டர் ஆக்டிங் பண்ணக்கூடாது கடவுளுக்கு முன்னாடி போயிட்டு. ஒரு ஆக்டிங், ஒரு லேடி ஆக்ட்ரஸ் வந்து ஒரு மனுஷனை பார்த்து உனக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன்னு கண்ணீரை விட்டுக்கிட்டு அது சொல்லும். அந்த மனுஷன் யாருன்னு கூட தெரியாது, என்ன நல்லா ஆக்டிங் பண்ணும். அந்த மாதிரி கடவுள்கிட்ட நம்ம ஜபம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணக்கூடாது கடவுள்கிட்ட. நமக்கு பாவம் பிடிக்குதுன்னா அவர்கிட்ட போய் சொல்லணும், எனக்கு பாவம் பிடிக்குது சாமி, என் இதயம் அப்படி இருக்கு சாமி, என் மனசுல என்ன இருக்கோ அதை போய் சொல்லணுங்க, எனக்கு ஜபம் பண்ண பிடிக்க மாட்டேங்குது சாமி, எனக்கு ஜபம் பண்றது சொல்லிக் கொடுங்க சாமி, அப்படியே போய் நடிக்க கூடாது அங்க பெரிய பக்திமான் மாதிரி. புரியுதுங்களா? மனசு என்ன இருக்குதோ அதை போய் அவர்கிட்ட சொல்லணும், ஓப்பனா சொல்லணும். அவருக்கு கேவலப்படுத்துற மாதிரி அவர் நமக்கு மனசு தெரியாது, ஓப்பனா பண்ண கத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு ரொம்ப ஜபம் பிடிக்காது. காரணம் என்ன தெரியுமா? நம்ம மனசுலயே ஒண்ணு இருக்கும், அங்க போய் ஆக்டிங் பண்ணும், ஆக்டிங் பண்ணணும் நம்ம பிடிக்காது. அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஓப்பனா மனசுல என்ன இருக்கோ அதை போய் சொல்லு, நான் ரொம்ப எனக்கு இதெல்லாம் பிடிக்குது, அசுத்த காரியம் எனக்கு பிடிக்குது, என்னை காப்பாத்து சாமி, என்ன மனசை மாத்து சாமி அப்படின்னு ஓப்பனா பேச கத்துக்கணும். நம்ம மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு அவர்கிட்ட ஒண்ணு போய் கேட்கற ஜபம் செய்யக்கூடாது. அவர்கிட்ட போய் அவ்வளோ மகிமையில இருக்கிறவர் தேவன், அவர்கிட்ட போய் நம்ம பிச்சைக்காரங்க மாதிரி கேட்கிறவர்களா இருக்கணும். எப்படி பிச்சைக்காரங்க மாதிரி கேட்கணும் இருக்கணும். ஒரு ஒரு கதையில ஒருத்தர் சொன்னாரு, ஒரு பிச்சைக்காரன் வந்து கேட்டானா, பிச்சைக்காரன் அம்மா பிச்சை போடுங்க, அம்மா வெளிநாட்டுல எனக்கு ஒரு சாண்ட்விச் இருந்தா போடுங்க, எனக்கு ஒரு சாண்ட்விச் கிரில்டு சாண்ட்விச் வேணும், எனக்கு பிச்சை போடுங்க பிச்சை போடுங்கன்னு கேட்டானா. அப்போ அந்த வீட்டுல இருந்த அம்மா சொல்லிச்சான், சின்ன பையன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சான், அவனை விட நம்ம ரொம்ப பிச்சைக்காரன்னு போய் சொல்லு போ அவன்கிட்ட இல்ல அப்படின்னுச்சான். சரின்னு அவன் பையன் போய் சொன்னான்னா, இல்ல போப்பா பிச்சை இல்ல சாண்ட்விச் இல்ல உன்ன விட நாங்க பிச்சைக்காரங்கன்னு. அவன் என்ன பண்ணானா தெரியுமா, அவன் காலை கதவு மூடிட்டு வந்துருச்சான் அந்த அம்மா, அவன் காலை எடுத்து கதவு வாசல் கிட்ட வச்சுக்கிட்டானா, வச்சுக்கிட்டு ஒரே ஒரு ஸ்லைஸ் பிரெட் இருந்தா கொடுங்க அப்படின்னா, ஒரே ஒரு ஸ்லைஸ் நீங்க போட்டிருந்த ஸ்லைஸ் பிரெட்டாவது இருந்தா கொடுங்க அப்படின்னா. போய் அந்த அம்மா கிட்ட திருப்பி அந்த பையன் சொன்னானா, அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், ஆமா ஆமா உண்மையான பிச்சைக்காரன், உனக்கு போய் சாண்ட்விச்சே கொடு அப்படின்னுச்சான். நம்ம கடவுள்கிட்ட கேட்கிற கேள்வி ஜபம் எப்படி தெரியுமா? சேல்ஸ்மேன் வந்து தட்டுவாங்க தெரியுங்களா, ஒரு வாட்டி தட்டுவாங்க, மேடம் மேடம் அப்படின்னா யாரும் திறக்கலன்னா அவங்க போயிருவாங்க. நம்ம செய்யற ஜபங்கள்லாம் அப்படிதான், ஒரு வாட்டி போய் கேட்க வேண்டியது ஆண்டவரே ஆசீர்வதியோன்னு கேட்க வேண்டியது, அதுக்கப்புறம் போயிட வேண்டியது. அவன் பிச்சைக்கார மாதிரி கதவுக்கு காலை வச்சுக்கிட்டு கொடுக்கணும்னு நமக்கு நம்மளுடைய தேவை, நம்ம தேவையை எவ்வளவு உணர்றோன்றத கடவுள் பார்க்கணும்னு விரும்புறா இருக்க. புரியுதுங்களா? கொடுக்குற வரைக்கும் விடமாட்டோம், இது வேணும்ன்ற அளவுக்கு நம்ம கேட்கலாம். அது சோரபாவம ஜபம் பண்ணுங்க. போய் தட்டிட்டு தட்டுங்கள் திறக்கப்படும்னா அது ஆக்சுவல் அர்த்தம் என்ன தெரியுமா, தட்டிக்கிட்டே இருங்க திறக்கிற வரைக்கும் தான் அர்த்தம். நம்ம என்ன பண்றது, போய் தட்டிட்டு சேல்ஸ்மேன் மாதிரி போயிட வேண்டியது. பிச்சைக்கார மாதிரி நம்ம கேட்கறது இல்ல, அவர் இல்லைன்னா கொடுக்கா பாட்டி போகுது நான் பாட்டிக்க போறேன், அந்த மாதிரி ஜபம் செய்யக்கூடாது. புரியுதுங்களா? உங்களுக்கு நம்ம தேவை எவ்வளவு இருக்கோ அவ்வளவு ஆழமா அவர்கிட்ட நம்ம ஜபிக்க ஆரம்பிக்கணும், அவ்வளவு ஆழமா கேட்கணும். முதலாவது நான் உங்களுக்கு என்ன சொல்லணும், கடவுள் எவ்வளோ யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அது நம்ம ஜபத்தை மாத்தோம். இன்னொன்னு, நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட்ல இருக்கோம், சீக்ரெட் ஜபத்தின் சீக்ரெட். நல்லா வல்லமையா ஜபிக்கிறதுக்கு என்ன சீக்ரெட்னா, முதலாவது கடவுள் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தேவையே இல்லை, அவரு தான் நமக்கு ரொம்ப தேவை. அவரு நம்மளை தூக்கி போட்டுடலாம், எல்லா மூர்த்தி மாதிரி என்ன மாதிரி 10,000 ஆளுங்களை அவரால் உண்டாக்க முடியும். என்கிட்ட ஏன் பாடுபடணும், என்கிட்ட ஏன் மார்படிச்சுக்கணும், அவரு ஏன், அவரு தான் நமக்கு தேவை. புரியுதுங்களா? அப்படி நம்ம நாடுகிறவர்களா இருக்கணும். நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். இப்படி நம்ம நம்மளுடைய தேவையை உணர்கிறவர்களா இருந்தோம்னா, நம்ம என்னான்றது நமக்கு தெரியறவர்களா இருந்தோம்னா, நம்ம ஜப வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். நம்ம எவ்வளவு மோசம்னு தெரிஞ்சவங்களா இருந்தோம்னா, நம் தன்னை அறிந்தவன் சகலத்தையும் அறிவான்னு ஒரு இது இருக்கு. நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சவனா இருந்துச்சுன்னா, நான் என்னுடைய தேவைகள் எனக்கு தெரியும். ஏன், நம்ம புள்ள உடம்பு சரியில்லாதப்ப என்ன ஏன் எப்படி ஜபிக்கிறோம்? அப்பதான் ஜப வீரர்களா மாறிடும். அப்படியே உணர்ச்சியோடு ஜபிக்கிறது நம்ம புள்ள. ஏன் அப்ப ரொம்ப ஆழமா தேவை தெரியறதுனால இல்லைங்களா? ஏதாவது நமக்கு கஷ்டம் வருது, பிரச்சனை வருது, ஆபத்து வருதுன்னா நம்ம எப்படி ஜபம் மாறிடுது நம்ம பொழுது? ஏன் அந்த நேரத்துல ரொம்ப தேவை உணர்றதுனால, அது கொடுக்கலன்னா விடமாட்டேன்னு கேட்கறதுனால. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அதை விட 1000 மடங்கு பெரிய ஆவிக்குரிய தேவை நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் இருக்குதுங்க. உலக விதமா தேவையத்தான் நம்ம உணர்ல, உலக விதமா உணராத இருந்த போதும் ஆவிக்குரிய விதத்துல கடவுள் நமக்கு 10,000 மடங்கு தேவை. ஒவ்வொரு நிமிஷமும் அவர் தேவை. அவர் இல்லைன்னா நம்ம இருக்கவே முடியாது, கனி கொடுக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கை வேஸ்ட் தான் பண்ணிட்டு இருப்போம், நம்ம விடுற மூச்சம் வேஸ்ட் தான். அவர் நமக்கு தேவை ஒவ்வொரு நிமிஷமும். அப்படி அந்த தேவையை உணர்ற, கடவுளுடைய தேவையை உணர்றவன் எப்படி இங்க ஜபிக்காம இருப்பான்? எப்படி ஜபத்துல இல்லாம இருப்பான்? ப்ராப்ளம் என்னன்னா, சாத்தா நம்மளுக்கு என்ன பண்ணி வச்சிருக்குன்னா, நம்மளை பத்தி சுய திருப்தியை கொடுத்து, நீ ரொம்ப நல்லவன், அவனை போல இல்ல, இவனை போல இல்ல, நீ பெரிய மகான்னு நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா, நான் அதை சாதிச்சிருவேன், இதை நீ கடவுளை விட்டு நம்ம சாதிக்கிற எல்லாமே வீணா போக போகுது. அந்த தேவையை நம்ம உணரணும். ஐ நீட் காட் எவ்ரி மினிட், ஐ நீட் காட் என்ற தேவையை நம்ம உணரும் போது நமக்கு இயேசு சொன்னாரு, என்னை அன்றி உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. இதை நம்ம உணர்ந்தோம்னா ஜபத்தை நம்ம அவாய்ட் பண்ண மாட்டோம். இதை பார்த்து சரி, கடைசியாக இந்த பாயிண்ட், இந்த ஜபத்துக்கு சீக்ரெட் என்னன்னு சொன்னேன். கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒழுங்கா ஜபிப்போம், ரொம்ப அருமையா ஜபிப்போம். கடைசியாக பிராக்டிக்கலா 2 நிமிஷத்துல முடிச்சிருவேன். பிராக்டிக்கலா சஜஷன்ஸ் என்ன கேட்கலாம் நீங்க அப்படின்னா, எப்ப ஜபிக்கிறது, ஜபம் எப்ப பண்றது அப்படின்னா, ஒரு சில பேர் என்ன செய்யறதுன்னா, நான் ஒரு குறிப்பிட்ட டைம் இல்லைங்க, நான் காலைல எந்திரிச்ச உடனே பெட்ல இருந்து எந்திரிச்சு நான் போய் டெய்லாம் அங்க எங்க போகும்போது டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஃபுல்லா ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சில பேர் சொல்றது. கடவுளுடைய பிரசன்னத்தை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எங்க போனாலும் அப்படின்னு. அது நல்லதுதான், அது நல்லது. ஆனா ஒண்ணு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு கான்சென்ட்ரேட்டட் டைம் கொடுத்து காலையிலயோ எப்போ ஒரு டைம், ஒரு 10 நிமிஷம் ஆரம்பத்துல, 10 நிமிஷத்துல ஆரம்பிக்கலாம் நீங்க. ஒரு 10 நிமிஷம் யாருக்கும் இடம் கொடுக்காம, ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்காந்து காலையில எந்திரிச்சு டிஸ்டர்பன்ஸே இல்லாம 10 நிமிஷம் கடவுள்கிட்ட கடவுளையே நினைத்து ஒரு கான்சென்ட்ரேட்டடா அவருக்கு மனசை கொடுத்தோம்னா, ஒரு 10 நிமிஷம் கொடுத்து பாருங்களேன், நீங்க தொடர்ந்து வாழ்க்கையில நாளை முடிக்கும் போது கடவுள் கூடியே இருக்கிற பிரசன்னம் உங்களால உணர முடியும். அது எவ்வளோ கான்சென்ட்ரேட்டடா அந்த டைம் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் கூட கொடுக்கலாம், ஆனால் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கான்சென்ட்ரேஷன் வர்றது இல்லை. போய் உட்காந்து பாருங்க, ஏதோ 2 நிமிஷம் ஓடும், அப்புறம் ஆரம்பிச்சு கான்சென்ட்ரேட்டடா அவர்கிட்ட அவரை பார்த்து, அவர் எவ்வளோ பெரியவர், என்ன நடத்தணும்னு நினைக்கிறாரு, இந்த நாளில் எப்படி நடத்தணும்னு நினைக்கிறாரு, ஒரு 5-10 நிமிஷம் அதை பண்ணீங்கன்னா முழு நாள்லையும் அவர் இருக்கிறத நீங்க உணர முடியும். அவருடைய பிரசன்னம் ரியலா இருக்கும். அதை விட்டுட்டு ஊர்கா தொடர மாதிரி காலையில எந்திரிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அங்க இங்க 1 நிமிஷம் ஆண்டவரே காப்பாற்று, ஆண்டவரே இது பாத்திரம், அதை பாத்துருவோன்றது, அது இல்ல ஜபம். முதல்ல ஆரம்ப காலையில பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி. அது ரொம்ப ரியலா இருக்கும், உண்மையா இருக்கும். இன்னொன்னு, எப்ப ஜபிக்கிறதுனா காலையில எந்திரிச்ச உடனே ஜபிக்கிறது நல்ல பழக்கம். ஒரு 10 நிமிஷம் கொடுக்கலாம், ஒரு 10 நிமிஷம் அதுக்கு சாக்கு போக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு நியாயத்தீர்ப்புல ஒண்ணுமே சொல்ல முடியாது. நீங்க சாக்கு போக்கு சொல்லாதீங்க, அது கொடுக்கலாம். நீங்க எல்லாருமே 10 நிமிஷம் கொடுக்கலாம் எந்திரிச்சு. ஒரு 10 நிமிஷம் எவ்வளவு நேரம் ஜபிக்கிறதுன்னா ஒரு 10 நிமிஷம் தான், அதை சொல்லிட்டேன். மூணாவது, எதை குறித்து ஜபிக்கிறது? நான் போய் உட்காருறேன், பிளாங்கா இருக்குது மைண்டு. எதை குறித்து ஜபிக்கிறதுனா, ஒரு நல்ல பழக்கம் என்ன பண்ணிக்கலாம்னா, முதலாவது உங்களுக்காக ஜபம் பண்ணுங்க, உங்க ஆத்மாக்காக ஜபம் பண்ணுங்க. நீங்க ரொம்ப முக்கியம்ன்றதுனால உங்களுக்காக இல்ல, ஏன்னா நீ உங்க ஆத்மா ஒரு நல்ல நிலையில இருந்தா தான் மத்தவங்களுக்காக எல்லாத்துக்கும் ஜபம் பண்ண முடியும். ஆண்டவரே உங்களுக்காக ஜபம் பண்ணுங்க, உங்க ஆத்மா நல்ல, உங்க நல்ல, அதை குறித்து ஜபம் பண்ணுங்க, உண்மையா ஜபம் பண்ணுங்க. உதாரணத்துக்கு சில நேரத்துல ரொம்ப பேஜாரா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. இப்போ ஜானுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் உடம்பு சரியில்லை, ஏதோ இருக்கு. அந்த நேரத்தில் உடம்பு சரியில்லாத மனசுல இருக்கு, ஆனால் வாயில ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மனசுல ஒன்று இருக்கு, வாயில ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பவுல் ஒரு இடத்துல ரொம்ப அருமையான பிலிப்பியர் 4:6 என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜபத்திலும் வேண்டுதலினாலேயும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு கவலை இருக்கு, நிறைய கவலை இருக்கும், வாழ்க்கையில கவலை இருக்கும், அந்த கவலைய ஜபமா மாத்திருங்கன்றார். கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம், அந்த கவலைய ஜபமா மாத்திருங்கன்றார். எவ்வளவு நல்ல சீக்ரெட் பாருங்க. அந்த கவலைய ஜபமா மாத்தினீங்கன்னா எவ்வளவு நல்லா ஆகுது தெரியுமா? அந்த கவலையே ஆசீர்வாதமா மாறுது. ஏன்னா ஜபமா மாத்தி கடவுள்கிட்ட ஷேர் பண்ணும்போது, ஒருத்தர் கிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது என்னங்க ஆகுது? அவருக்கும் நமக்கும் ரிலேஷன்ஷிப் கிட்ட கிட்ட வருது இல்ல? கவலைப்பட்டுக்கிட்டு மூளையில உட்காந்துக்கிட்டனால என்னத்த பண்ண முடியும்? ஒரு கொஞ்சாவது இன்ச்சு ஸ்டார்ட் பண்ணி ஜாஸ்தி பண்ண முடியுமான்னு கேக்குறேன். உங்க கவலைகளை ஜபமா கன்வெர்ட் பண்ணிருங்க. ரொம்ப கவலையா இருக்கு, அந்த நேரத்துல ஜபம் பண்ணி ஆண்டவரே காப்பாத்தும். ரொம்ப மனசு பேஜாரா இருக்கு, நீயும் இந்த ஜானுக்கு உடம்பு சரியில்லை, நாங்க எப்படி பண்றோம் ஆண்டவரே, எங்களை புள்ள மாதிரி நீ பாக்குற இல்லையா, எங்களுக்கு வேதனை ஆச்சுன்னா எவ்வளவு கஷ்டம் ஆகுது, எங்க பிள்ளைக்கு அவ்வளவு வேதனை ஆகுது, எங்களை விட உங்களுக்கு எவ்வளவு வேதனை ஆகும் சாமி, எங்களுக்கு எங்க பிள்ளைக்கு சுகத்தை கொடு சாமி அப்படின்னு கவலைய ஜபமா மாத்துங்க. கவலைப்படுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கவலைகளை ஜபமா மாத்தணும். எதை குறித்து? முதலாவது உங்களை குறித்து, உங்க மனநிலைமைய குறித்து. உங்களுக்கு என்ன கவலை இருந்தாலும் அதை ஜபமா மாத்திக்கலாம். அடுத்தபடியாக உங்க குடும்பத்துக்காக ஜபம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நானு, அப்புறம் எனக்கு இருக்கிற சர்க்கிள், குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும். மனைவியோ புருஷனோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். என்ன அவங்களை குறித்து ஜெபம் பண்றது? கடவுள் அவங்கள எப்படி இருக்கணும்னு விரும்புறாரோ அந்த மாதிரி அவங்கள மாத்தாண்டவர். ஒரு அருமையான புருஷனா, மனைவியை நேசிக்கிற புருஷனா, ஒரு அருமையான நீ விரும்புற புருஷனா மாத்தும், நீ விரும்புற பிள்ளையா மாத்தும். பைபிள்ல என்னென்ன வாக்கு தத்தங்க போட்டிருக்கோ அப்படி அவங்களுக்கு எடுத்து ஜெபிக்கலாம். என்ன விசுவாசிக்கிறேன்னு என்ன விட பெரிய காரியங்கள் செய்ய முடியும்னா ஆண்டவரே இவரு அப்படி மாத்தும், இது நான் எல்லாத்தையும் கொடுப்பேன்னா இவங்களை அப்படி மாத்தும், இவங்க பரிசுத்தம் ஆகும்படிக்கு மாத்தும். அந்த மாதிரி வேத வசனங்களை எடுத்து இவங்க இன்னும் பரிசுத்தம் ஆகணும், இவங்களுக்கு விசுவாசம் வளரணும், வேத வசனத்தை அதிகமாக வாசிக்கணும், உங்க வாக்கு தத்தங்கள் நான் அவர் வாழ்க்கையில நிறைவேறும்படிக்கு மாத்தும். முதலாவது நம்மளை பத்தி ஜெபிக்கலாம், நம்மளை சுத்தி இருக்கிற குடும்பத்துக்கு பத்தி ஜெபிக்கலாம், மூணாவது நம்ம சபைக்காக ஜெபிக்கலாம். எதை குறித்து ஜெபிக்கணும்ன்றது 10 நிமிஷம் சொல்லிட்டீங்களே, 10 நிமிஷம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் போய் உட்கார்ந்துக்கிறேன். உங்களை குறித்து ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுங்க, உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அடுத்தது சபைக்காக. சபைக்கு ஒண்ணுமே தெரியலன்னா நம்ம விட்ட உடனே நம்ம ஒருத்தர் ஒருத்தர் கேட்டுக்கலாம், அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அவங்களுக்கு இருக்கிற ஜெப தேவைகள் என்ன, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஜெபிக்கிற மக்களா மாறணும். அவருடைய தேவைகளை அவங்களுக்கு உணர்ந்து, அவங்க சூழ்நிலையை உணர்ந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். என்ன பலம் கொடுக்கும் தெரியுமா? கடவுள் அப்படித்தான் வேலை செய்யறது, அவங்களுக்கு மத்தியில் தேவைகள்லாம் நிறைவேற்றுறது. நம்ம ஒருத்தர் ஒருத்தருக்காக ஜெபிக்கிறதுனால தான் நமக்காக அவங்க ஜெபிப்பாங்க. ஒருவேளை அவங்க ஜெபிக்கிற மனநிலைமையில் இல்லாம இருக்கலாம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். ஒவ்வொருத்தருடைய தேவைகளை தெரிஞ்சுக்க பார்க்கணும். நம்ம சபையில அவங்களுக்கு என்ன இருக்கு அவங்களுக்காக எனக்கு சொல்லுங்க, உங்களுடைய கஷ்டங்களை என்கிட்ட சொல்லுங்க. அந்த மாதிரி யாருங்க நம்மள இந்த உலகத்துல கேட்கறாங்க? வண்டாரி ஒரு கஷ்டத்தை சொல்றதுக்கு தான் உலகத்துல இருக்கிறாங்க. நம்ம சபையில ஷேர் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்களும் ஓப்பனா ஷேர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ், எனக்கு இந்த மாதிரி இருக்கு, எனக்காக ஜெபம் பண்றீங்களா? அந்த மாதிரி இந்த ஜெபத்துல எல்லாரும் ஜெபிக்கிற மக்களா இருக்கும்போது, ஒருத்தருக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை கேட்பார். சபைக்காக ஜெபம் பண்ணலாம். கடைசியாக நாலாவதாக, நமக்கு ரட்சிக்கப்படாதவர்கள் யாராவது இருந்தோம்னா நம்ம குடும்பத்திலயோ அவங்களுக்காக நாலாவதாக ஜெபம் பண்ணலாம். இதான் ஃபாலோ பண்ணணும், இது நல்ல முறை. முதலாவது உங்களுக்காக, நம்ம குடும்பத்துக்காக டெய்லி அப்படி ஜெபம் பண்ணுகிற மக்களா நம்ம மாறிவிட்டோம்னா கர்த்தர் வல்லமையா கிரியை செய்யறத நம்ம வாழ்க்கையில, நம்ம சபையில, குடும்பத்துல, நம்ம சுற்றுச்சூழலில் நம்ம பார்க்க முடியும். சரி, நம்மளை ஜெபிக்கிற மக்களாக நம்ம கடவுள் நம்மள மாத்தணும். ஒருத்தர் சொன்னாரு, இந்த உலகத்தை தலைகீழா மாத்துறதுக்கு ரெண்டு காரியம் தேவை. வேதத்தை உண்மையா போதிக்கிற ஒரு போதகர், வேதத்தை உண்மையா படிச்சு கஷ்டப்பட்டு போதிக்கிற ஒரு போதகர், அவர் பின்னாடி ஜெபிக்கிற ஒரு சபை. அது காண்டி இருந்துச்சுன்னா இந்த நாடையே தலைகீழா மாத்த முடியும்னு அவர். அப்படித்தான் அந்த சீர்திருத்தவாதிகள் மாத்திருக்காங்க. சார்ஸ்